அன்பர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் தமிழோசையிலிருந்து வரும் உலக செய்தி அறிக்கை.
வாசிப்பவர்கள் சிவகுமார் மற்றும் மரியம் மைக்கேல். ஐரோப்பிய ஒன்றியம் எதிர்கொள்ளும் வெளிப்புற அச்சுறுத்தல்களை ஒன்றாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் புதிய நிர்வாகத்தையும் ஐரோப்பிய கவுன்சிலின் தலைவர் டொனால்டு டஸ்க் பட்டியலிட்டுள்ளார். ஐரோப்பிய தலைவர்களுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் சீனாவின் அதிகரித்து வரும் பிடிவாத போக்கு, அண்டை நாடுகளை ஆக்கிரமிக்கும் ரஷ்ய கொள்கை, மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டுள்ள குழப்பங்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளவைகளோடு டிரம்பின் புதிய நிர்வாகத்தையும் சேர்த்துள்ளார். அமெரிக்காவின் கடந்த 70 ஆண்டுகால வெளியுறவு கொள்கையை டிரம்ப் நிர்வாகத்தின் கவலையளிக்கும் பிரகடனங்கள் கேள்விக்கு உட்படுத்துவது போல் தோன்றுவதாக டஸ்க் குறிப்பிட்டுள்ளார். ஐரோப்பிய ஒன்றியம் முதலில் நிறுவப்பட்ட பிறகு இதனைவிட மிகப்பெரிய சவால்களை எதிர்கொண்டிருப்பதாக கூறியுள்ள டஸ்க் இந்த ஒன்றியம் ஒற்றுமையோடு செயல்பட அழைப்பு விடுத்துள்ளார்.
மோதல்கள் அதிகரித்துள்ள யுக்ரைனின் கிழக்கு பகுதியில் உள்ள தொழில் நகரமான அவ்டியிவ்கா நகரில் மனிதநேய நெருக்கடி நிலவி வருவதாக யுக்ரைன் தெரிவித்துள்ளது. இதனால் உறையும் குளிர்கால நிலைமையில் ஆயிரக்கணக்கானோர் குடிநீரும் மின்சாரமும் இல்லாமல் தவித்து வருகின்றனர். சாத்தியக்கூறான மக்கள் வெளியேற்றத்துக்காக போர் நிறுத்தம் ஒன்று ஒப்புக்கொள்ளப்பட்டாலும் ஷெல் குண்டு தாக்குதல் தொடர்வதாக இந்த நகரத்துக்கு அருகில் உள்ள பிபிசி செய்தியாளர் தெரிவித்துள்ளார். இந்த கலவரத்துக்கு ரஷ்ய ஆதரவு பிரிவினைவாதிகளே காரணம் என்று யுக்ரைன் குற்றம் சாட்டியுள்ளது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
உலக அளவில் 7.5 மில்லியன் குழந்தைகளுக்கு மேலானோர் இந்த ஆண்டு ஊட்டச்சத்து இல்லாமல் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என்று ஐக்கிய நாடுகள் அவையின் குழந்தைகளுக்கான நிறுவனமான யூனிசெஃப் தெரிவித்துள்ளது. மோதல்களும் சிரியா, நைஜீரியா மற்றும் ஏமன் உட்பட பிற மனிதநேய நெருக்கடிகள் நடைபெறும் இடங்களிலும் உள்ள 48 மில்லியன் குழந்தைகளுக்கு உதவ $3.3 பில்லியன் தேவைப்படுவதாக இந்த நிறுவனம் கூறியுள்ளது. காப்பாற்றக்கூடிய உயிர்களில் கவனம் செலுத்த வேண்டும், எண்ணிக்கையில் அல்ல என்று யூனிசெஃபின் மேற்கு மற்றும் மத்திய ஆப்பிரிக்காவின் பிராந்திய இயக்குநர் மனுவேல் ஃபென்டேயின் கூறியுள்ளார். சுத்தமான குடிநீர் மற்றும் தட்டமை தடுப்பூசி, அடிப்படை பராமரிப்பு மற்றும் கல்விக்காகவும் இந்த நிதிகள் பயன்படுத்தப்படும்.
ஆப்பிரிக்க ஒன்றியத்தில் மொராக்கோவை சேர்ப்பது தொடர்பாக தனது முந்தைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு மேற்கு சஹாரா வரவேற்பு தெரிவித்துள்ளது. இது ஒரு நல்ல வாய்ப்பு என்றும், மொராக்கோ மற்றும் மேற்கு சஹாரா ஆகியவை இணைந்து செயல்பட கிடைத்த பொன்னான வாய்ப்பு இது எனவும் மேற்கு சஹாராவை சேர்ந்த ஒரு மூத்த அதிகாரி பிபிசியிடம் தெரிவித்தார். மேற்கு சஹாரா பிராந்தியத்தின் 2/3 பகுதியை மொராக்கோ தன் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளது. ஆனால் ஆப்பிரிக்க கண்டத்தின் கடைசி காலனியாக மேற்கு சஹாராவை ஐக்கிய நாடுகள் சபை உள்பட சிலர் பார்க்கின்றனர்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
ஆஸ்திரியா நாட்டின் ஆளும் கூட்டணி அரசு நீதிமன்றங்கள் மற்றும் பள்ளிக்கூடங்கள் போன்ற பொது இடங்களில் முகத்தை முழுவதுமாக மறைக்கும் திரை அணிவதை தடை செய்ய ஒப்புக்கொண்டுள்ளது. தலையை மறைக்கும் துணி மற்றும் பிற மத அடையாளங்களை அரசு ஊழியர்கள் அணிந்து வருவதை தடை செய்வது குறித்தும் அரசு பரிசீலித்து வருகிறது. ஆஸ்திரியாவில் மிக வேகமாக வளர்ந்து வரும் தீவிர வலதுசாரி சுதந்திர கட்சியின் வளர்ச்சியை தடுக்கும் முயற்சிகளாக அரசின் இந்த நடவடிக்கைகள் பார்க்கப்படுகின்றன.
கடந்த 2008 மும்பையில் நடந்த தாக்குதல்களை திட்டமிட்டவர்களில் முக்கியமானவர் என்று குற்றம் சாட்டப்பட்ட ஹஃபீஸ் சயீத் கைது செய்யப்பட்டு பாகிஸ்தானின் லாகூரில் வீட்டுக்காவலில் வைக்கப்பட்ட பிறகு அந்நாட்டின் பல நகரங்களிலும் அவரது ஆதரவாளர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். ஹஃபீஸ் சயீத் தலைமை வைக்கும் ஜமாத் உத் தாவா அமைப்பு தன்னை ஒரு தொண்டு நிறுவனம் என்று விவரித்து கொண்டாலும் லஷ்கர் இ தொய்பா தீவிரவாத குழுவுக்கு அரசியல் முன்களமாக இந்த அமைப்பு செயல்படுவதாக பரவலாக பார்க்கப்படுகிறது. தன்னை வீட்டுக்காவலில் வைத்த நடவடிக்கை சட்டவிரோதம் என்று ஹஃபீஸ் சயீத் வர்ணித்துள்ளார்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
குடிவரவு மூலம் திறமையான தொழிலாளர்களை பணியில் அமர்த்துவதிலிருந்து அமெரிக்க நிறுவனங்களை கட்டுப்படுத்தும் வகையில் முன்மொழியப்பட்டுள்ள அமெரிக்க சட்ட வரைவை அடுத்து இந்தியாவின் முன்னணி தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் சிலவற்றின் பங்குகள் வீழ்ச்சியடைந்துள்ளன. இத்தகைய நிறுவனங்கள் H-1B எனப்படும் சிறப்பு விசாவோடு வெளிநாட்டவரை பணியில் அமர்த்துவதை கஷ்டமாக்கும் வகையில் அத்தகையோருக்கு வழங்கப்படுகின்ற குறைந்தபட்ச ஊதியத்தை 2x அதிகரித்து இந்த மசோதா பரிந்துரைத்திருக்கிறது. H-1B விசாவோடு ஒவ்வொரு ஆண்டும் அமெரிக்காவில் பணிபுரிய செல்வோரில் 80% இந்தியாவை சேர்ந்தவர்கள் ஆவர்.
வடக்கு நைஜீரியாவில் நடந்த தற்கொலை தாக்குதல் ஒன்றில் 2 கொல்லப்பட்டுள்ளனர். மைடுகுரி பல்கலைக்கழகத்தின் அருகேயுள்ள ஒரு மசூதியில் இன்று காலை தொழுகையின் போது நடந்தபோது ஒரு தனிநபர் குண்டுதாரி தாக்குதலில் ஈடுபட்டுள்ளார்.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசியின் உலகச் செய்தி அறிக்கை.